நகரத்தார் கேட்வே டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாத இன்டர்வியூ வரிசையில் இப்போ நம்ம பேட்டி காண போகிறது திரு டாக்டர் எம் சீனிவாசன் அவர்கள். இவங்க நச்சாந்தவட்டியை சேர்ந்தவங்க. ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணி அங்கே ஆராய்ச்சிகள் பண்ணி பிஹெச்டி பட்டம் வாங்கினவங்க. அந்த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணி இவங்க முதல்ல நம்ம நகரத்தார் இல்லை, இவர் தான் முதல் நகரத்தார் இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து நகரத்தார் நற்பணி மன்றம் சென்னை அதன் தலைவராகவும் இருந்து பணியாற்றி வர்றாங்க. இப்போ அவங்கள்ட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
எனது பெயர் மேனா சீனிவாசன் என்பதாகும். எனது தகப்பனார் பெயர் மேனா பானா ராமண்ணா மேனா மெய்யப்ப செட்டியார். தாயார் பெயர் வள்ளியம்மையாச்சி. என் தாயாரை கொய்யாமருத்து வள்ளியம்மையாச்சி என்று எல்லோரும் அழைப்பார்கள். எங்கள் தாயார் மிகவும் பேர் போனவர்கள். ஊர் எல்லோருக்கும் எல்லா விதமான உதவியும் செய்வார்கள். நான் என் தாயார் தகப்பனாருக்கு 6வது குழந்தையாக பிறந்தேன். ஆரம்ப கால கல்வியை நச்சார்ந்தப்பட்டியில் உள்ள சண்முக விலாச கலாசாலையில் பயின்றேன். அந்த காலத்தில் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லாத காரணத்தால் விசாலாட்சி கலாசாலை தெக்குளூரில் 6வது முதல் 11 வரை படித்தேன். பின்பு கொடைவள்ளல் அழகப்பர் கல்லூரியில் ப்ரீ யூனிவர்சிட்டியும் பிஎஸ்சி சுவாலஜி டிகிரியும் படித்தேன். பிஎஸ்சி சுவாலஜியில் சென்னை மாகாணத்தில் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எனக்கு உடனே பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கு சீட் கிடைத்தது. ஆனால் அன்று உள்ள குடும்ப சூழலின் காரணமாக மேற்கொண்டு எம்பிபிஎஸ் படிக்க வாய்ப்பை இழந்துவிட்டேன். உடனே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. அதை உடனே நான் வேலைக்கு, அப்போது எனக்கு 19 வயசான், அந்த வயசில் எனக்கு வந்து வேலூரில் உள்ள கந்தசாமி கந்தர் காலேஜில் 20 பேர்களை இன்டர்வியூக்கு அழைத்திருந்தார்கள். நான் முதல் வகுப்பில் தேர்ச்சி விட்டு முதல் மாணவர்களால் எனக்கு அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் வேலை கிடைத்தது. ஸோ விலங்கியலும் பாட்டனியும் தாவரையிலும் சேர்ந்த டெமான்ஸ்ட்ரேட்டராக 1 வருஷம் வேலை செய்தேன். பின்பு என் பெற்றோர்களுக்கும் தெரியாமல் நான் எம்எஸ்சிக்கு அப்ளை செய்தேன். எனக்கு உடனே எம்எஸ்சி கிடைத்தது. 1962 என் பிஎஸ்சி முடித்தேன். 62-63 ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். பின்பு 63 அப்ளை செய்து எனக்கு எம்எஸ் சீட் கிடைத்தது. சீட் கிடைத்தவுடன் எப்படி சேருவது, எப்படி பணம் கட்டுவது என்ற எண்ணம் எனக்கு எழுந்தது. அந்த நேரம் பார்த்து இந்தியா கேஸ் அரசாங்கத்தால் நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப் என்று ஒரு ஸ்காலர்ஷிப் தொடங்கினார்கள். அதுக்கு ஜாதி மதம் தேவையில்லை, மெரிட் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கு நான் அப்ளை செய்து எனக்கு கிடைச்சது. உடனே நான் அமெரிக்கன் காலேஜில் என் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எஸ்சி படித்தேன். 63 எம்எஸ்சி படித்தவுடன் இந்திய விலங்கியல் ஆராய்ச்சி மண்டபத்தில் ஜுவாலஜியில் அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். பின்பு என்னை கொச்சினுக்கு மாற்றினார்கள். அங்கு ஒரு 8 வருஷம் வேலை செய்து பின்பு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டெல்லியால் அரசாங்க பதிவற்ற ஆபீசர் கெஸ்ட் ஆபீசராக என்னை தேர்ந்தெடுத்து சென்னையில் உள்ள ஜுவலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அது மெரைன் பயாலஜிக்கல் சென்னை என்ற ஆஃபீஸில் என்னை அரச ஆஃபீஸராக பணியெடுத்தேன்.
விலங்கியல் துறையில் எப்படி நீங்கள் இந்த முனைவர் டாக்டர் எப்படி ரிசர்ச் பண்ணி எப்படி பட்டம் வாங்கினீங்க?
நான் கொச்சியில் வேலை செய்யும்போது எங்களுக்கு வந்து ஆர்வி வருணா என்ன ஒரு ரிசர்ச் வெசல் இருந்தது. அதில் ஒரு ட்ரிப் எடுத்தாக்க 8-10 கடலில் இருப்போம். அப்போ கடல் ஆழத்துலேருந்து 800 மீட்டர் ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்து அதை ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து அதை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்து அந்த அனிமல்ஸை கண்டுபிடிச்சி படிப்போம். அப்படிங்கும்போது நான் வந்து ஆரோபம் அம்புக்குறிகள் இந்த பூச்சியில் ஆராய்ச்சி செய்து 2 புதிய உயிரினங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். ஒன்று வந்து டீரோ சாஜிட்டா டிராகோ, இன்னொன்று யூக்ரோனியா மைனியூட்டா. இது ரெண்டுமே அராபிக் கடலில் 800 மீட்டர் ஆழத்துக்கு கீழே உள்ளது. அதை கண்டுபிடிச்சி உலக அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட 2 புதிய உயிரினங்கள். ஸோ விஞ்ஞானம் உள்ள வரைக்கும் இந்த 2 உயிரினங்களும் என்னுடைய பேரால் அழைக்கப்படும். அப்புறம் வந்து 1985 சொந்த முயற்சியில் பிஹெச்டி பண்ணி டிகிரி வாங்கினேன். பின்னர் 2010 டிஎஸ்சி டிகிரி வாங்கினேன். டிஎஸ்சி டிகிரிக்கு வந்து கைட் எல்லாம் கிடையாது, வெளிநாட்டு எக்ஸாமில் தான் இருப்பாங்க. அது ஸோ எங்கள் ஆஃபீஸில் முதல் சர்வீஸில் உள்ளவங்க டிஎஸ்சியான ஒரே ஆள் நான் தான்.
ரூமுக்கில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதை விட ஒரு கடலில் போய் அது ஆராய்ச்சி பண்ணும்போது எப்படி நீ அதோடைய எப்படி உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம்.
கடலில் போய் வேலை செய்யுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா நாங்கள் போன படகு வந்து இண்டோ நார்வீஜியன் வெசல் ஆர்வி வருணா, ரிசர்ச் வெசல் வருணாங்கிறது. அது ஸ்டீல் படகு, ஒன்றும் ஆபத்து இல்லை. ஆனால் வந்து அதில் வந்து இந்த ரோலிங் பிச்சிங் பார்க்க ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த படகு வந்து 30 மீட்டர் நீளம் தான், 90 அடி தான் நீளம், அகலம் வந்து ஒரு 10-30 மீட்டர் தான் இருக்கும். ஸோ வந்து கடல் அலைக்கு தகுந்த மாதிரி மேலே எங்களை தூக்கி தூக்கி போடும். ஸோ முதல் 2-3 கண்டுபடி வாந்தி எடுப்போம், ரத்த வாந்தியெல்லாம் எடுப்போம். ஸோ அந்த 2-3 வேலையே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக எல்லாம் சிசிக்குன்னு சொல்லுவாங்களோ அது போயிட்டு கொஞ்சம் நார்மலாக பிறந்த வேலை செய்ய முடியும். அப்போது வந்து வாட்டர் சாம்பிள்ஸு அந்த ட்ரால் நெட்னு சொல்லுவோம், அதை போட்டு மீன்லாம் பிடிப்போம். பிடிச்சி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டமான வேலை தான். சில சமயங்களில் வந்து ராத்திரி 10 கிலோமீட்டர் ஒருக்க அந்த ஸ்டேஷன் வரும். ஸோ ராத்திரி நாங்கள் நினச்சிட்டு இருப்போம் இந்த மாதிரி லைஃப்பில் வேலை செய்யணுமான்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அது கடல் உழுகிறது தான் அந்த அனுமதி, அந்த ரிசர்ச்சில் போனவங்க தான் தெரியும். ஸோ என்னது ஏன்னா சுற்றி வர கடல் எங்கே வந்தாலும் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நான் கடலில் போகும்போது புயல் அடிச்சிருச்சு, கார்வாருக்கு போய்கிட்டு இருந்தோம், புயல் அடிச்சிருச்சு, எங்களுடைய கப்பலில் உள்ள 2 இன்ஜினும் கெட்டு போச்சு. ஸோ எங்களுடைய நார்வீஜியன் ஷிப்பு கேப்டன் சொன்னார், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கடவுளை வேண்டிக்கங்க, கப்பல் வந்து தன்னிச்சையாக போயிட்டு இருக்கு, எந்த கண்ட்ரோலும் எங்கிட்ட இல்லை, லைஃப் போட்டும் இறக்க முடியலன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணார், கொச்சினுக்கு உள்ள நேவி ஷிப்புக்கு எஸ்ஓஎஸ் சேவர் சோர்ஸ் அனுப்பிச்சார். ஸோ நேவி ஷிப்பு வந்து என்ன பண்ணாங்க, அங்கேருந்து இதில் ஹெலிகாப்டரில் வந்து மேலே தேடி கப்பலை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி கொச்சின்லேருந்து ஒரு நேவி ஷிப் வந்து எங்களை இதுக்கு செயின் பண்ணி கொச்சினுக்கு எழுத்து போனாங்க. ஸோ அது லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத அனுபவம் எனக்கு.
நீங்கள் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி எந்த வகையில் இப்போ பயன்பாட்டுக்கு உரியதாக இருக்கு?
இப்போ நான் ஆக்சுவலி பண்ண அம்பு பூச்சிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத சின்ன பூச்சி, இதை சாப்பிட்டு தான் சின்ன மீன்கள் உயிர் வாழும், சின்ன மீனை சாப்பிட்டு தான் பெரிய மீன்கள் உயிர் வாழும். அந்த பெரிய மீனை நம்ம பிடிச்சி சாப்பிட்றோம். ஸோ உணவு செங்கலில் அதான் முதல் இப்போ பார்த்து இந்த நான் படித்த அனுபவம். ஸோ இந்த அனிமலுடைய முக்கியத்துவம் என்னன்னாக்கா, இது ஜாஸ்தி ஆகும்போது அந்த இடத்துல மீன்கள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், படித்த உடனே எந்த சீசனில் எந்த மாதத்தில் இந்த பூச்சிகள் ஜாஸ்தி இருக்குது, அப்போ அந்த இடத்துல மீன் ஜாஸ்தியாக கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெரிவிப்போம். இதை பார்லிமெண்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்டைரக்டாக வந்து உணவுச் சங்கலில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற பூச்சியாகும்.
நீங்கள் ஓய்வு பெற்றீங்க, ஓய்வு பெற்றதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ?
நான் 60 வயசு பூச்சி ஆனதுக்கப்புறம் 31/10/2002 இப்போ பணி வந்து ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்றாலும் ஆய்வு ஆஃபீஸில் உள்ள மற்ற என்னுடைய சக ஊழியர்களுக்கு என்னாலான ஆராய்ச்சி கட்டுறதுக்கு பிஎஸ்சி பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பேப்பர்களை திருத்துறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் எல்லா உதவியும் செய்துகிட்ருக்கேன். இது வரைக்கும் மொத்தம் 60 ஆராய்ச்சி கட்டுரைகளை பலவேறு இந்திய வெளிநாட்டு பத்திரிகைகளில் வெளியிட்டிருக்கேன். நாம்புக்குறிகளை பற்றிய கட்டுரைகள் வெளியிட்டிருக்கேன். அப்புறம் குடும்பத்தில்
நம்மளோட தலைவராக இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் மற்ற நகரத்தாலாம் சேர்ந்து என்னை ஒரு கூட்டத்துக்கு அழைச்சிருந்தாங்க. அப்போ திடீர்னு வந்து எல்லாம் வந்து நீங்கள் தலைவராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தலைவராக்குள்ள தகுதி ரொம்ப எனக்கு கிடையாது, நான் வாழ்க்கை பூரா வந்து ஆராய்ச்சி அப்படி கழிச்சிட்டேன், நான் நகரத்தாரில் ஒதுங்கியே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லோரும் வந்து நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ இதுவும் பண்ணிட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக தலைவராக எங்களுக்கு உதவுன்னு சொன்னாங்க. அதனால் நானும் ஏற்றுக்கிட்டு என்னால் தலைவர் பொறுப்பை ஓரளவு நல்லபடியாக செய்து நடந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு இது நடத்தினோம், பிள்ளையார் நோம்பு நடத்தினோம், அப்புறம் ஒரு டூர் வந்து லோக்கல் டூர் நடத்தி ஒரு ஆந்திரா சைடில் டூர் கூட்டி போனோம். அப்புறம் மாதம் மாதம் வந்து ஆறுபடை வீட்டில் வந்து காப்பி ஓய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வந்து ஒரு அந்தமானுக்கு ஒரு டூர் போயிட்டு வரலான்னு எண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அப்படி சில முக்கியமானங்களையும் லேடிஸை இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ண எண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அண்ணே, உங்கள் ஊர் நச்சாந்தப்பட்டியை பற்றி சொல்லுங்கள்.
எங்கள் ஊர் நச்சாந்தப்பட்டி, நான் பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 700 புள்ளி இருக்காங்க. எங்கள் நச்சாந்தப்பட்டியினுடைய ஆக்சுவலாக ஒரு இயற்பெயர் என்பது தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனுடைய இயற்பெயர் வந்து திருமலை சப்தம் என்பதாகும். அந்த காலத்தில் வந்து திருமயத்தில் வந்து ஊமையங்கோட்டை கட்டும் பொழுது எங்கள் ஊர் ஆட்கள் குறிப்பாக நகர்த்தார்கள் சாந்து கொடுத்து உதவியால் நல் சாந்தப்பட்டி என்று எங்கள் ஊர் வழங்கப்பட்டது. இது அது மறுவி நச்சாந்தப்பட்டி என்று ஆகியது குடும்பம்.
உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
நான் திராச்சேரியில் பிறந்த மீனாட்சி என்பவரை 1973 வாழ்க்கை துணையாக ஏற்றேன். எங்களுடைய இல்லற வாழ்வு மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியின் காரணமாக எனக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். பெரியவர் பெயர் ஆனந்த் என்பதாகும். அவர் பிஜி டிப்ளமோ இன் ஆபரேஷன் படித்து இப்பொழுது இன்ஃபோசிஸில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கின்றார். 2வது பையன் அரவிந்த் மையப்பன் என்பதாகும். அரவிந்த் மையப்பன் பிஇ முடித்து தற்சமயம் சிடிஎஸ்ஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பெரிய பையனுக்கு கல்யாணம் திருமணம் ஆகி 10 ஆண்டுகள் ஆகின்றது. அவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. பெரிய பையனுக்கு வந்து புதுப்பட்டியில் வந்து சாப்பா ராமஞ்சத்தியாருடைய மகளை பேத்தி திருமணம் செய்யணும். 2வது பையன் இன்னும் கல்யாணம் ஆகுது.
டாக்டர் சீனிவாசன் அவர்களே, இது வரைக்கும் எங்கள் நகரத்தார் கேட்வே .com நேயர்களுக்கு பேட்டி கொடுத்ததற்கு மிக்க நன்றி, வணக்கம்.